chapter 1
ரோமர் 1 ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார்
a wonderful word that all of us must also be able to say
நம்ம எல்லாரும் கூட சொல்லக்கூடியதானே ஒரு நல்ல அற்புதமான வசனம்
he said in verse 16 I am not ashamed of the gospel for it is the power of God for salvation to everyone who believes
கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று 1:16 ரோமரிலே வாசிக்கிறோம்
we must never be ashamed of our faith
ஒரு காலம் நம்முடைய விசுவாசத்தை குறித்து நாம் வெட்கப்படக்கூடாது
we live in a country where many people profess many different faiths
நாம் வாழ்கிற இந்த நாட்டிலே பலதரப்பட்ட மக்கள் பலவிதமான தங்களுடைய மார்க்கங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்
we have so many religions in this country
இந்த தேசத்திலே अनेक மதங்களும் மார்க்கங்களும் உண்டு
and there are great forces that are trying to make everybody say all religions are the same
எல்லா மதங்களும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடியதன பல சக்திகள் இந்த தேசத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கின
if we say that we will become more popular
நாமும் அப்படி சொன்னால் நாமும் அவர்கள் மத்தியிலே புகழ் பெற்றவர்களாய் பிரபலமானவர்களாய் மாற முடியும்
and nobody will trouble us
யாரும் நம்மை தொந்தரவு செய்ய மாட்டார்கள்
but how can I tell a lie
ஆனா நான் எப்படி ஒரு பொய் சொல்ல முடியும்
I can't tell a lie because all religions are not the same
எல்லா மதங்களும் ஒன்று அல்ல ஆகவே நான் எப்படி எல்லா மதங்களும் ஒன்று என்று பொய் சொல்ல முடியும்
who rose up from the dead
மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தது யார்
who died for my sins
என்னுடைய பாவங்களுக்காக மரித்தது யார்
only one person
ஒரே ஒரு நபர்தான்
who came from heaven to tell us the way to heaven
பரலோகத்துக்கு போகிற வழி எது என்று சொல்லுவதற்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் யார்
my faith is not in a religion my faith is in a person
என்னுடைய விசுவாசமானது ஒரு மதத்திலே அல்ல அது ஒரு நபரிலே இருக்கிறது
when I speak the gospel to people I tell them I'm not trying to convert you to Christianity
நான் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது சொல்வது என்னவென்றால் உங்களை நான் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்ற முடியாய் முயற்சிக்கவில்லை
I'm not trying to change your name to John or David or something like that
உங்களுடைய பெயரை John David என்று மாற்றுவதற்கு நான் இங்கே இல்லை
I don't want to change name I'm not trying to lead you to some religion
உங்களை ஒரு மதத்தண்டை நடத்துவதற்கோ உங்களுடைய பெயரை மாற்றுவதற்கோ நான் இங்கே இல்லை
I want to introduce you to a person Jesus Christ who changed my life
என்னுடைய வாழ்க்கையை மாற்றிய இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நபரை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க விரும்புகிறேன்
It is like a patient who was terribly sick who one doctor treated and cured telling another patient listen this doctor can cure you also
kadumiyana noyinale baadhikkapatta oru noyaliye oru maruthuvar sigichai koduthu avarku gunamaagi vittathu adhe pola vyadhile irukka innoruvarku indha maruthuvari arimugam seidhu veippadhu pola dhaan
that is what it means to present the gospel
suvisheshathai solluvathu enbadhudaiya artham idhu dhaan
it's not like a fight your religion versus my religion
unnudaiya madham perida enudaiya madham perida endradhaan oru sandai alla
it's not like a football game where I am trying to defeat all the other teams
matra ella anigalaiyum thorkadikka koodiyadana oru kalpandatta velaiyaattai pola idhu alla
I'm not here to defeat all the other religions to prove that my religion is the greatest.
என்னுடைய மதம் தான் பெரிய மதம் என்று நிரூபிக்கும்படியாக மற்ற மதங்களை எல்லாம் வாக்குவாதம் செய்து தோற்கடிக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல.
But the gospel concerns a person, Jesus Christ.
ஆனால் சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்து என்ற ஒரு தனி நபரை பொறுத்த விஷயம்.
Came from heaven.
அவர் பரத்திலிருந்து இறங்கி வந்தார்.
Who is the only one who died for the sins of the world.
அவர் ஒருவர் மட்டுமே இந்த உலகத்தாருடைய பாவங்களுக்காக மரித்தவர்.
Who is the only one who rose from the dead.
அவர் ஒருவர் மட்டுமே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவர்.
And the message we preach is so different from what many other people speak.
अनेक மக்கள் பேசுவதை காட்டிலும் நாம் சொல்லுகிற செய்தி வித்தியாசமானது.
Our message is not that you must fast and pray and go through all these religious activities
நீங்கள் உபவாசிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் மத வாழ்வின் கிரியைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்வது நம்முடைய செய்தி அல்ல
our message is that Jesus Christ can save you from your sin
இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்க முடியும் என்பதுதான் நம்முடைய செய்தி
whatever sin you are a slave to Jesus can save you from
எவ்விதமான பாவத்திற்கு நீ அடிமையா இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்து அதிலிருந்து உன்னை விடுதலையாக்க முடியும்
Jesus Christ can come inside you and give you the nature of God
இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக வந்து தேவனுடைய தன்மையை உங்களுக்கு கொடுக்க முடியும்
through the holy spirit
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக
important that is what we preach
இதைத்தான் நாம் பிரசங்கிக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம்
that's why I don't argue with anybody about their religion
ஆகவே யாருடைய மதத்தை குறித்தும் நான் யாரோடும் தர்க்கிப்பதில்லை
even if a person is worshiping idols
ஒரு மனிதன் விக்கிரங்களை வணங்கிக் கொண்டிருந்தாலும்
I don't first go to him and say all your idols are wrong.
முதலாவதாக அவனிடத்திலே போய் இந்த விக்கிரங்கள் எல்லாம் தவறு என்று நான் சொல்லுவதில்லை.
He may be a sincere man.
அவர் ஒரு உண்மையுள்ள மனிதனாக இருக்கலாம்.
He may not have understanding on some things I have understanding about.
நான் சில அறிவுகளை பெற்றிருக்கிறது போல அவருக்கு சில காரியங்களை குறித்து நான் அறிவில்லாமல் இருக்கலாம்.
So I'm not here to go and tell him your religion is all wrong. That's not what I
am. அவருடைய மதம் எல்லாம் தவறு என்று சொல்லுவதற்கு நான் இங்கே இல்லை.
You know how I approach people with the gospel?
சுவிசேஷத்தை நான் எப்படி ஜனங்களிடத்திலே கொண்டு செல்கிறேன் தெரியுமா?
I say listen. In God's eyes there are no religions.
தேவனுடைய பார்வையிலே மதங்களே இல்லை என்று சொல்கிறேன் முதலாவது.
We are all the same.
நாம் எல்லாரும் ஒன்றுதான்.
Whichever family you are born into that child gets that religion.
எந்த குடும்பத்திலே நீங்கள் பிறக்கிறீர்களோ ஒரு குழந்தை எந்த குடும்பத்திலே பிறக்குதோ அந்த மதத்தை தான் அந்த குழந்தை பின்பற்றுகிறது.
That child is born into Hindu family grows up as a Hindu.
இந்த குழந்தை இந்து குடும்பத்திலே பிறந்தபடினாலே அது இந்து குழந்தையா வளர்கிறது.
Child grows up born in a Muslim family grows up as a Muslim.
இந்த குழந்தை முஸ்லிம் குடும்பத்திலே பிறந்தபடினாலே ஒரு முஸ்லிம் குழந்தையா வளர்கிறது.
Child grows up in a Christian family grows up as a Christian.
இந்த குழந்தை கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தபடினாலே கிறிஸ்தவ பையனா வளர்கிறான்.
But all and different religions like that.
இதுபோல பல மதங்கள் இருக்கிறது.
You look at all these babies.
இந்த எல்லா குழந்தைகளையும் பாருங்கள்.
They look alike.
எல்லா குழந்தையும் பார்த்தால் ஒரே மாதிரி தான் இருக்கிறது.
All of them.
எல்லா குழந்தைகளும்.
And they grow up.
அவைகள் வளர்கிறது.
They all tell lies.
அந்த எல்லா குழந்தைகளுமே பொய் சொல்கிறது.
Even the Christian children also tell lies.
கிறிஸ்தவ குழந்தைகளும் பொய் சொல்கிறது.
They fight.
சண்டை போடுகிறார்கள்.
Don't Christian children fight?
கிறிஸ்தவ பிள்ளைகள் சண்டை போடுவதில்லையா?
They are all the same.
எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள்.
They fight, they quarrel.
சண்டை போடுகிறார்கள்.
They tell lies.
பொய் சொல்கிறார்கள்.
When they become teenagers, they lust after women.
வாலிப பருவம் அடையும் பொழுது அவர்கள் பெண்களை இச்சையோடு பார்க்கிறார்கள்.
Christians do it just like people of every religion.
எல்லா மதத்தினரும் செய்வது போலவே கிறிஸ்தவர்களும் செய்கிறார்கள்.
There is no difference.
வித்தியாசமே இல்லை.
Proving that our religion makes no difference.
அது எதை நிரூபிக்கிறது என்றால் நம்முடைய மதம் என்பது ஒரு வித்தியாசத்தையும் அதே
உண்டு. Even your denomination makes no difference.
உங்களுடைய சபை பிரிவு கூட உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசத்தையும் உண்டாக்குவதில்லை.
The teenager in the Catholic Church or the CSI Church, the Pentecostal Church, they all lust after women.
கத்தோலிக்க சபையா இருந்தாலும் Protestant சபையா இருந்தாலும் பெந்தகோஸ்த சபையா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய வாலிப பையன் கண்ணினால இச்சிக்கிறான்.
And everybody loves money.
எல்லாரும் பணத்தை நேசிக்கிறார்கள்.
Many of you sitting here, don't you love money?
இங்கே உட்கார்ந்திருக்கிறவங்களில் அநேகர் பணத்தை நேசிப்பதில்லையா?
What is the difference between then your religion and somebody else's religion?
உங்களுடைய மதத்திற்கும் மற்ற மக்களுடைய மதத்திற்கும் என்ன வித்தியாசம்?
So it is a nature that we have all got.
ஆகவே நமக்குள்ளாக ஒரு சுபாவம் இருக்கிறது.
So no religion can change that nature.
எந்த ஒரு மதமும் இந்த குணாதிசயத்தை மாற்ற முடியாது.
It is a person.
ஒரு நபர் தான் மாற்ற முடியும்.
The living Lord Jesus Christ.
உயிரோடு இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு
கிறிஸ்து. He can come and do a miracle and change my nature.
அவர் உள்ளாக வந்து ஒரு அற்புதத்தை செய்து நம்முடைய குணத்தை மாற்ற முடியும்.
He is the one who can wipe out the guilt of all the sins I committed in my life.
என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த எல்லா பாவத்தை குறித்ததான குற்ற உணர்விலிருந்து அவருடைய இரத்தம் மட்டுமே கழுவ முடியும்.
So I always try to introduce people to Jesus Christ.
ஆகவே நான் எப்பொழுதுமே ஜனங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகம் செய்து வைக்கவே விரும்புகிறேன்.
Because Jesus Christ is my friend.
ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்னுடைய நண்பர்.
Supposing you don't know Brother Vincent, I try to introduce you to Brother Vincent and say here is a good man you should meet.
வின்சென்ட் என்ற சகோதரனை உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நான் இவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நல்லவரை பாருங்கள்.
Exactly like that.
இதே போல தான்.
Just like I know Brother Vincent, I know Lord Jesus Christ.
எப்படி சகோதர வின்சென்டை நான் அறிந்திருக்கிறோம் அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறேன்.
And I say, Lord Jesus has done so much for me.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு எவ்வளவோ செய்திருக்கிறார்.
My sickness was worse than yours, he cured me.
உங்களை காட்டிலும் என்னுடைய வியாதியானது கொடூரமாக இருந்தது அதை குணமாக்கி இருக்கிறார்.
My spiritual sickness.
என்னுடைய ஆவிக்குரிய நோய்.
Sin.
பாவம் என்கிற நோய்.
And if he can heal me, why can't he heal you?
அவர் என்னை குணமாக்க முடியும் என்று சொன்னால் ஏன் உங்களை குணமாக்க முடியாது?
And it is free. This doctor Jesus, he charges nothing.
இந்த டாக்டர் ஜீசஸ் என்கிறவர் அவர் எந்த கட்டணத்தையும் வசூலிப்பதில்லை. இலவசமாக உங்களுக்கு குணமாக்குகிறார்.
That is how we must present the gospel.
இப்படித்தான் நாம் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும்.
And there are certain unique things about the Christian gospel.
கிறிஸ்துவ சுவிசேஷத்தை குறித்தான சில தனித்துவம் வாய்ந்த தன்மைகள் இருக்கிறது.
That's why Paul said I am not ashamed to preach this gospel.
ஆகவே அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு வெட்கப்படேன் என்று
சொல்கிறார். I am proud of this gospel.
இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் பெருமையுள்ளவனாக இருக்கிறேன் என்று பவுல்
சொல்கிறார்.
Why? ஏன்?
Because first of all,
முதலாவதாக,
like we said in the last session,
கடந்த கூட்டத்திலே பார்த்தது போல,
that our leader is the only one who came out alive from the grave, never to die again.
நம்முடைய தலைவர் மட்டுமே கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்து மீண்டும் மரிக்காமல் ஜீவனோடு இருக்கிறார்.
He has conquered man's greatest problem.
மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனையை அவர் ஜெயித்தார்.
That is death.
அதுதான் மரணம்.
He conquered death, he is alive.
அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருக்கிறார்.
He defeated man's greatest enemy Satan.
மனிதனுடைய மிகப்பெரிய சத்துருவாகிய சாத்தானை அவர் ஜெயித்தார்.
And therefore Satan has got no power over me anymore.
ஆகவே இன்னும் சாத்தானுக்கு என் மீது எந்த ஒரு வல்லமையும் கிடையாது.
You know, for example, when we encounter a demon possessed person,
ஒரு பிசாசு பிடித்த ஒரு நபரோடு கூட இடைபடும் பொழுது,
I'll tell you my experience.
என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன்.
Every single time.
ஒவ்வொரு முறையும்.
Every single time.
ஒவ்வொரு முறையும்.
If I say in the name of Jesus Christ get out of him.
இயேசுவின் நாமத்தினாலே இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்கிறேன்.
Every time they go.
ஒவ்வொரு முறையும் அவைகள் புறப்பட்டு ஓடுகிறது.
I have never in my life seen a demon that did not go when commanded in the name of Jesus Christ to go.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுத்த பிறகும் போகாத ஒரு பிசாசையும் நான் பார்த்ததில்லை.
Not because they are afraid of me, because they know Jesus Christ conquered them.
என்னை பார்த்து அவைகள் பயப்படுகிறதுனாலே அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்து அவைகளை ஜெயித்தார் என்று அவைகள் அறிந்திருக்கின்றன.
Anytime the devil has resisted me or troubled me,
என்னை எப்பொழுதெல்லாம் பிசாசு எதிர்த்திருக்கிறதோ தொந்தரவு செய்திருக்கிறதோ,
I say in the name of Jesus Christ,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்கிறேன், இங்கிருந்து ஓடிப்போ.
He goes.
அவன் போகிட்டு விடுகிறான்.
Are you harassed by bad dreams?
கெட்ட சொப்பனங்களினாலே நீங்கள் தொந்தரவுபடுத்தப்படுகிறீர்களா?
Fearful dreams.
பயமுறுத்துகிற கனவுகள்
உங்களுக்கு வருகிறதா? In the name of Jesus Christ, resist the devil.
இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை எதிர்த்திருங்கள்.
There is a mighty power in the name of Jesus.
இயேசுவின் நாமத்தினாலே பெரிய வல்லமை உண்டு.
Now you try, you don't have to try it, but if anybody tries to cast out that demon with the name of any other god, that demon will not go.
வேறு யாராவது வேறு எந்த பெயரிலாவது அந்த பிசாசை விரட்ட முயற்சி செய்தால் அந்த பிசாசு போகாது.
They can try any other name.
வேறு எந்த பெயரில் வேண்டுமானாலும் ஓட்டி பார்க்கலாம்.
All the gods in the world,
இந்த உலகத்தில் உள்ள எல்லா தேவருடைய பெயர்களையும் சொல்லி விரட்டி பார்க்கலாம்.
In the name of so and so go.
இந்த இவருடைய பெயரிலே போ என்று சொல்லி பார்க்கலாம்.
Don't go.
Because
those demons know who conquered them.
ஆனால் தங்களை ஜெயித்தவர் யார் என்று அந்த பிசாசுகள் அறிந்திருக்கிறது.
That is the proof that demons confess that Jesus has conquered us.
இயேசு கிறிஸ்து எங்களை ஜெயித்தார் என்று பிசாசுகள் அறிக்கையிடுகிறது.
How do they confess it?
அவைகள் எப்படி அறிக்கையிடுகிறது?
When they are commanded to go in the Jesus name, they'll go. If they are commanded to go in any other name, they will not go.
இயேசுவின் நாமத்திலே போ பிசாசு என்று சொன்னால் அது போய்விடுகிறது. வேறு எந்த பெயரை பயன்படுத்தி போ பிசாசு என்று சொன்னால் அது போகிறது.
If I use my name, the demon will say, no, I'm not going.
என்னுடைய பெயரை பயன்படுத்தி என்னுடைய நாமத்தினாலே போய் என்று சொன்னால் அது நான் போக மாட்டேன்.
So there's something unique about our faith.
ஆகவே நம்முடைய மார்க்கத்தை குறித்து ஏதோ ஒரு வித்தியாசமான தனித்தன்மை உண்டு.
Our Savior,
நம்முடைய ரட்சகர்,
rose up from the dead.
மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்து
solved man's greatest problem of death.
மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக மரணத்தை தீர்த்து வைத்தார்.
Conquered our greatest enemy the devil.
நம்முடைய மிகப்பெரிய சத்துருவாகிய பிசாசை ஜெயித்தார்.
And the proof is these demons go in Jesus name.
அவருடைய அத்தாட்சி என்னவென்றால் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த பிசாசுகள் புறப்பட்டு ஓடுகிறது.
Jesus said that.
இயேசு இதை சொன்னார்.
He says if I cast out demons in by the Holy Spirit, then the kingdom of God has come.
பரிசுத்த ஆவியானவராலே நான் பிசாசுகளை துரத்துவேன் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது.
That is one of the proofs that the kingdom of God has come.
தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டதுனுடைய அடையாளம் இதுதான்.
They never did it in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே அவர்களால் விரட்ட முடியவில்லை.
Even Moses never cast out a demon.
மோசேயும் கூட பிசாசை துரத்தவில்லை.
Elijah never cast out a demon.
எலியா பிசாசை துரத்தவில்லை.
Jesus was the first person in the Bible who cast out demons.
பிசாசை விரட்டுவதற்கு வேதத்திலே முதல் நபர் இயேசு கிறிஸ்து
தான். After that the apostles did it.
அதற்கு பிறகு அப்போஸ்தலர்கள் விரட்டினார்கள்.
And now you and I can do it.
இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி செய்யலாம்.
Because something happened on Calvary 2000 years ago.
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே ஒன்று நடந்தது.
Our enemy was defeated.
நம்முடைய சத்துரு தோற்கடிக்கப்பட்டார்.
He has no power over us.
அவனுக்கு நம்மீது எந்த அதிகாரமும் இல்லை.
He trembles at the name of Jesus.
இயேசுவின் நாமத்தை கேட்கும் பொழுது அவன் நடுங்குகிறான்.
So that's the first thing which is very unique about our faith. We have a risen living savior who's conquered everything.
ஆகவே நம்முடைய விசுவாசத்தை குறித்ததன முக்கியமான காரியம் என்னவென்றால் நமக்கு உயிர்த்தெழுந்த ஒரு ஜெயாளி இருக்கிறார்.
And he hears our prayer.
அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறார்.
And he answers all our prayers.
நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார்.
Yes or no?
கொடுக்கிறாரா இல்லையா?
Sometimes the answer is yes.
சில சமயத்திலே ஆம் என்ற பதிலை கொடுக்கிறார்.
Sometimes the answer is wait.
சில சமயத்திலே இன்னும் கொஞ்சம் காத்து என்ற பதிலை கொடுக்கிறார்.
And sometimes the answer is no.
சில சமயத்திலே இல்லை என்ற பதிலையும் கொடுக்கிறார்.
If you go to your father,
நீங்கள் உங்களை தாவப்பண்டத்திலே போகிறீர்கள்.
Ask him for something.
அப்பா கிட்ட போய்
ஒன்றை கேட்கிறீர்கள்.
சில சமயத்தில் இந்த அப்பா வைத்துக் கொள்ள சொல்கிறார்.
Sometimes he says wait.
சில சமயத்தில் கொஞ்சம் பொறுத்து என்று சொல்கிறார்.
Sometimes he says no.
சில சமயத்தில் அது உனக்கு கிடையாது என்று சொல்கிறார்.
But he always gives an answer, right?
ஆனால் எப்பொழுதுமே ஒரு பதிலை கொடுக்கிறார் அல்லவா?
It's like the traffic light.
அந்த போக்குவரத்தில் இருக்கக்கூடிய டிராபிக் லைட்டை போல.
How many colors in the traffic light?
அங்கே அந்த போக்குவரத்து சிக்னலில் எத்தனை நிறமுள்ள விளக்குகள் இருக்கும்?
3.
3.
Red.
சிவப்பு.
Orange.
ஆரஞ்சு கலர்.
Green.
பச்சை.
So when you pray,
ஆகவே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது,
you'll get one of these colors.
ஏதோ ஒரு நிற விளக்கு எரியும்.
Sometimes it is green.
சில சமயத்திலே பச்சை விளக்கு.
Here is your answer.
பதில்.
Sometimes the answer, the color is orange.
சில சமயத்திலே ஜெபத்துக்கு பதில் ஆரஞ்சு கலர்ல இருக்கும்.
Wait, my son.
மகனே கொஞ்சம் பொறுத்திரு.
My daughter.
என் மகளே கொஞ்சம் பொறுத்திரு.
You are not ready for that yet.
இதற்காக இன்னும் நீ ஆயத்தமா இல்லை.
I'll give it to you, but not today. You have to wait one more year.
நான் உனக்கு கொடுப்பேன், ஆனால் இன்றைக்கு அல்ல, இன்னும் ஒரு வருடம் நீ காத்திருக்க வேண்டும்.
It is orange light.
அதன் ஆரஞ்சு விளக்கு.
Sometimes the answer is.
சில சமயத்திலே என்ன கலர்?
It's like supposing your 1 year old child asks you for a blade.
ஒரு வயது குழந்தை வந்து, அப்பா எனக்கு ஒரு கூர்மையான பிளேடை தாருங்கள் என்று கேட்டால்,
what color you show?
நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன கலர் கொடுப்பீர்கள், காண்பிப்பீர்கள்?
Red.
சிவப்பு.
Why?
ஏன்?
Because you love your child.
உங்கள் பிள்ளையை நீங்கள் நேசிக்கிறீர்கள்.
So God also shows us red sometimes because he loves us. He says that's not good for you.
ஆகவே தேவனும் சில சமயத்தில் நம்முடைய ஜெபங்களுக்கு சிவப்பு கலரை காண்பிக்கிறார். என்னென்ன நம்மை நேசிக்கிறார்.
So don't ever say God does not answer prayer.
ஆகவே தேவன் அந்த ஜெபங்களுக்கு பதிலே கொடுப்பதில்லை என்று சொல்ல வேண்டாம்.
Supposing my son asks me for something, I say no. Can he say I never answered?
என்னுடைய மகன் சில காரியத்தை என்னிடம் கேட்கிறான், இல்லை என்று சொல்லி விடுகிறேன், எங்க அப்பா பதிலே சொல்லவில்லை என்று அவன் சொல்ல முடியுமா?
He answered.
இல்லை, பதில் சொன்னார்.
Answer was no, but he answered.
இல்லை என்ற பதிலை சொன்னார், ஆனால் அது பதில் சொல்லிவிட்டார்.
So your testimony must be God always answers my prayer.
அவருடைய சாட்சி எப்படி இருக்க வேண்டும்? தேவன் எப்பொழுதுமே என்னுடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறார்.
Sometimes no, sometimes wait, sometimes yes.
சில சமயத்திலே இல்லை, சில சமயத்திலே காத்திரு, சில சமயத்திலே ஆம்.
So we don't have a dead God who doesn't listen.
ஆகவே நமக்கு செவி கொடுக்காத ஒரு மரித்து போன தேவன் நமக்கு இல்லை.
If your father is dead and you go and ask him, he won't give any reply.
உங்கள் தாப்பன் மரித்து விட்டார், மரித்த தாமனத்திலே போய் கேட்டுக்கொண்டே இருந்தால் இந்த பதிலும் வராது.
But we don't have a dead father.
நமக்கு ஒரு மரித்து போன தேவன் அல்ல.
Even if your earthly father is dead, you got a loving father in heaven.
உங்கள் பூமிக்குரிய தகப்பன் மரித்து இருந்தாலும் கூட பரலோகத்திலே உங்களுக்கு அன்பான ஒரு தகப்பன் உண்டு.
All of us can have a father in heaven.
நம்ம எல்லாருக்குமே பரலோகத்திலே ஒரு தகப்பன் உண்டு.
And he is a much better father than any earthly father.
எந்த பூமிக்குரிய தகப்பனை காட்டிலும் அவர் ஒரு நல்ல தகப்பன்.
Don't feel sorry if you don't have a good earthly father.
உங்களுக்கு நல்ல ஒரு பூமிக்குரிய தகப்பன் இல்லை என்று சொன்னால் அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம்.
Then you definitely need this good heavenly father.
அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பரலோக தகப்பன் உங்களுக்கு தேவை.
You know, that is another unique thing about our gospel.
நம்முடைய சுவிசேஷத்தை குறித்து இன்னொரு விசேஷித்த காரியம் இதுதான்.
The other day I was visiting a shop where the owners asked me to pray. He was a non-Christian.
ஒரு கடைக்கு நான் சென்றிருந்தேன். அந்த கடையினுடைய உரிமையாளர் ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர், எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டார்.
Some problem in his family.
அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்காக.
So I said, come, we will go to the room, we'll pray.
வாருங்கள், நாம் ஒரு அறைக்குள்ளாக போய் ஜெபிப்போம் என்று சொன்னேன்.
And I prayed.
நான் ஜெபித்தேன்.
And I said, Father.
பிதாவே.
And I talked to my God in heaven as Father.
என்னுடைய பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனை தகப்பனே என்றுதான் நான் அழைக்கிறேன்.
That is a surprise to him.
அப்படி கூப்பிட்ட உடனே அவருக்கு ஒரு ஆச்சரியப்பட்டு போய்விட்டார்.
You can talk to God like a father.
கடவுளை போய் அப்பான்னு கூப்பிடுறாரு.
That is something wonderful. No religion in the world teaches you to call God your
father. உலகத்தில் எந்த ஒரு மதமும் அவருடைய தேவனை தகப்பன் என்று கூப்பிட கற்றுக் கொடுப்பதே இல்லை.
I am not ashamed of this gospel.
நான் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன்.
Because I have someone who conquered man's biggest problem.
மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனையை மேற்கொண்ட ஒருவர் எனக்கு தேவனாயிருக்கிறார்.
Conquered the greatest enemy.
மிகப்பெரிய சத்துருவை ஜெயித்த ஒருவர் இருக்கிறார்.
That is Jesus Christ.
அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
In whose name demons will flee.
அவருடைய நாமத்தினாலே அசுத்தாவிகள் புறப்பட்டு ஓடும்.
I'm not ashamed of this gospel because God has become my father.
தேவனுடைய தகப்பனாய் மாறி இருக்கிறபடியாலே இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன்.
I can go any time to him and say father.
எந்த வேளையிலே வேண்டுமானாலும் அவரிடத்திலே போய் அப்பா என்று கூப்பிட முடியும்.
In a personal way, அப்பா.
தனிப்பட்ட விதத்திலே அப்பா என்று நான் அழைக்க முடியும்.
And talk to him.
அவரிடத்திலே பேச முடியும்.
That's why I'm not ashamed.
ஆகவே தான் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன்.
I hope you know this God as your father.
இந்த தேவனை உங்களுடைய அப்பாவாக அறிந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
He cares for you more than any father will care for you.
எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கரிசனம் எடுப்பதை விட அதிகமாக உங்களுக்காக கரிசனம் எடுக்கக்கூடிய தகப்பன்.
Forgives and forgives and forgives.
மன்னிக்கிறார், மன்னிக்கிறார், மன்னித்துக் கொண்டே இருக்கிறார்.
No earthly father like that.
எந்த பூமிக்குரிய தகப்பனும் அப்படி செய்வதில்லை.
Plans for your future better than any earthly father.
எந்த பூமிக்குரிய தகப்பனை காட்டிலும் அவர் உங்களுக்கு எதிர்காலத்தை நன்றாக திட்டம் பண்ணுகிறார்.
All he says is,
அவர் சொல்வதெல்லாம்
trust me,
என்னை நம்பு என்று சொல்கிறார்.
Trust me, Jesus says. Don't
be afraid.
Many years ago, I got a picture calendar.
ஒரு படம்,
Christian picture calendar.
கிறிஸ்தவ பட காலண்டர் எனக்கு கிடைத்தது.
And in that there was one beautiful picture.
அதிலே ஒரு படம் மிகவும் அழகான ஒரு படமா இருந்தது.
And I cut it out and kept it for many years.
நான் அந்த படத்தை வெட்டி அநேக வருடங்களாக அதை பத்திரமாய் வைத்திருக்கிறேன்.
It is from the Living Bible.
அந்த வசனமானது Living Bible-ல இருந்திருக்கிறது.
Translation of John 14:1. Don't be afraid, trust me.
யோவான் 14:14 அதிகாரம் முதலாம் வசனத்தினுடைய லிவிங் பைபிள் மொழிபெயர்ப்பிலே நீ பயப்பட வேண்டாம் இல்லை நம்பிக்கையாயிரு.
And there was a picture of Jesus holding a little child.
அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு சிறு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறது போல ஒரு படம்.
And the words, don't be afraid, trust me.
நீ பயப்படாதே என்னிலே நம்பிக்கையாயிரு.
I love that picture.
நான் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
I said, Lord,
ஆண்டவரே,
I am that little baby.
அங்க இருக்கிற அந்த குழந்தை நான் தான்.
And you are holding me.
நீர் என்னை ஏந்தி கொண்டிருக்கிறீர்.
I won't be afraid.
நான் பயப்பட மாட்டேன்.
I trust you.
நான் உம்மை நம்பிக்கையா இருக்கிறேன்.
It's wonderful to trust Jesus like a little child.
ஒரு சிறு குழந்தையைப் போல இயேசுவிலே நம்பிக்கையா இருப்பது என்பது அற்புதமான ஒரு வாழ்க்கை.
You know, when I think of crossing the road,
இந்த சாலையை கடப்பதை நான் எண்ணி பார்க்கும் பொழுது,
some busy roads like Mount Road in Madras,
சென்னை பட்டணத்திலே இருக்கக்கூடிய அண்ணா சாலையை கடக்கும் பொழுது,
or some busy roads in Bangalore,
அல்லது பெங்களூர்ல இருக்கக்கூடியதன ஒரு நல்ல போக்குவரத்து நிறைந்த ஒரு சாலையை கடக்கும் பொழுது,
very dangerous to cross the road.
அந்த சாலையை கடப்பது மிகவும் ஆபத்தான காரியமா இருக்கும்.
So if a 2-year-old wants to cross the road,
2 வயது பிள்ளை அந்த ரோட்டை கடக்க முயற்சிக்கும் பொழுது,
he says, daddy, please hold my hand.
அப்பா என் கையை பிடிச்சிங்க அப்பா.
I cannot cross this.
நான் இந்த ரோட்டை கடந்து போக முடியாது.
Jesus said, be like a little child.
அந்த சிறு பிள்ளையைப் போல நீங்கள் இருங்கள் என்று சொன்னார்.
That is how I live in this world.
இப்படி தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
I say, Lord, this world is like a busy road.
ஆண்டவரே, இந்த உலகமானது போக்குவரத்து நெரிசல் உள்ள உலகத்தைப் போல இருக்கிறது.
If I try to cross it, car will run over me.
நான் இதை கடக்க முயற்சித்தால் என் மேல் கார் மோதிவிடும்.
I cannot cross this road.
நான் இந்த ரோட்டை கடக்க முடியாது ஆண்டவரே.
So I say, Lord, hold my hand.
ஆண்டவரே, என்னுடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள்.
All the time.
எல்லா நேரங்களிலேயும்.
Till the end of my life,
என் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம்,
hold me. And how that 2-year-old child is so happy.
இப்போ அந்த 2 வயது பிள்ளைக்கு எவ்வளவு சந்தோஷம்.
He can sing and not worried about anything because his father is holding his hand.
தாப்பன் தன்னுடைய கையை பிடித்திருக்கிறபடினால அந்த குழந்தை பாட்டு பாடிக்கொண்டு வேடிக்கை பார்த்துக்கொண்டு
இருக்கு. Cars are whizzing past and trucks and all that.
பெரிய பெரிய லாரிகள் வருகிறது, கார்கள் வேகமாக வந்து கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது.
The child does not even have to look left or right.
இந்த குழந்தை இடப்பக்கம் வடப்பக்கம் திரும்பி பார்க்க தேவையில்லை.
He is so happy and he is
சந்தோஷமா இருந்து வேடிக்கை பார்த்துக்கொண்டு போகிறது.
Because his father is looking left and right.
என்றால் தாப்பன் இடப்பக்கம் வடப்பக்கம் பார்த்து அவர் கடந்து கடக்கிறார்.
That is the father I have.
எனக்கு இருக்கக்கூடிய அப்பா அப்படித்தான் இருக்கிறார்.
I am a little child and I hold his hand.
சிறு குழந்தை அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறேன்.
And I say, daddy, please help me to cross this road.
அப்பா, இந்த ரோட்டை கடக்க எனக்கு உதவி செய்யுங்க.
I can't cross it.
எனக்கு கடக்க முடியாது.
There are too many dangers in this world.
இந்த உலகத்தில் இவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது.
There's so much evil in this world.
இந்த உலகத்தில் இவ்வளவு தீமை பொல்லாப்பு இருக்கிறது.
I cannot cross it.
நான் அவளை கடந்து போக முடியாது.
But I will hold your hand.
ஆகவே நான் உம்முடைய கரத்தை பிடித்துக் கொள்கிறேன்.
Till the end of my life you will take me.
என் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் நீர் என்னை எடுத்து செல்லுவீர் ஆண்டவரே.
The Lord says in Isaiah 46,
ஏசாயா 46 அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், 4 வசனம்,
that till your old age I will carry you.
உன்னுடைய முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை சுமப்பேன், தாங்குவேன்.
I was the one who brought you to birth.
நான் உன்னை பிறக்க செய்தேன்.
And I carried you from your birth.
உன்னுடைய பிறந்த நாளிலிருந்து நான் உன்னை சுமக்கிறேன்.
Till your old age I will carry you.
உன்னுடைய முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை சுமப்பேன்.
I made you.
நான் உன்னை சிருஷ்டித்தேன்.
And I will bear you.
நான் உன்னை சுமப்பேன்.
That's why I'm not ashamed of the gospel.
ஆகவே தான் நான் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படவே மாட்டேன்.
Because I have such a wonderful savior.
எனக்கு அருமையான இரட்சகர் உண்டு.
And I have such a wonderful father.
எனக்கு அருமையான தகப்பன் உண்டு.
And there's another thing about this gospel.
இந்த சுவிசேஷத்தை குறித்து இன்னொரு காரியம் இருக்கிறது.
Which makes it distinct from all the other messages preached by many religions.
எந்த மதத்திலேயும் பிரசங்கிக்கப்படுகிற எந்த ஒரு செய்தியை காட்டிலும் இது தனித்துவம் வாய்ந்த ஒரு சுவிசேஷமாக இருக்கிறது.
See, in many religions there's no savior.
அநேக மதங்களிலே ரட்சகர் என்று ஒருவர் இல்லை.
There's no savior.
எல்லா மதங்களிலேயும் ரட்சகர் என்று ஒருவர் இல்லை.
Only Christianity has got a savior.
கிறிஸ்தவம் மட்டுமே மீட்பரை வைத்திருக்கிறது.
All religions there's no father.
மற்ற எல்லா மதங்களிலேயும் தகப்பன் என்று ஒருவர் இல்லை.
But in Christianity God becomes our father.
ஆனால் கிறிஸ்தவத்திலே தேவன் நம்முடைய அப்பாவாய் மாறுகிறார்.
Another thing.
இன்னொரு காரியம்.
All religions will say be good and God will take you into his kingdom.
எல்லா மதங்களும் நீ நல்லவனாய் வாழ்ந்தால் பரலோகத்துக்கு வருவாய், மோட்சத்துக்கு வருவாய் என்று போதிக்கிறது.
Only in Christianity we read that God takes sinners and wicked people into his kingdom.
கிறிஸ்தவத்திலே மட்டுமே தான் தேவன் பாவிகளையும் கொடுமைக்காரர்களையும் அவர் பரலோகத்துக்கு எடுத்து செல்கிறார் என்று வாசிக்கிறோம்.
Have you heard of a story in any religion in the world where a thief at the last moment before he dies he just says lord remember me and he's taken to heaven
எந்த உலகத்தில் எந்த ஒரு மதத்திலாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அதாவது வாழ்க்கை முழுவதுமாகவே கள்ளனாய் வாழ்ந்த ஒருவன் அவன் மரிக்க முன்பதாக ஆண்டவரே என்னை நினைத்துக் கொள்ளுங்க என்று கேட்கிறான் அவன் பரலோகத்துக்கு போய்விட்டான்
just because he admitted his sin
தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்ட அந்த ஒரே காரணத்தை நிமித்தமாக
he said lord ஆண்டவரே I deserve this
நான் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறேன்
I am a sinner
நான் ஒரு பாவி
I don't say I don't justify myself I'm not blaming my wife or father or anybody
நான் என்னுடைய தகப்பனையோ மனைவியையோ வேறு யாரையும் நான் குறை சொல்லவில்லை ஆண்டவரே
I am the sinner
நான் தான் அந்த குற்றத்தை எடுத்துக்கொள்கிறேன் பாவி
I don't deserve jail I deserve death
எனக்கு சிறைவாசம் மட்டுமல்ல நான் மரணத்துக்கும் மரண தண்டனைக்கும் தகுதியுடையவன்
He is admitting I'm such a bad person
நான் அவ்வளவு தீமையான நபர் என்பதை ஒத்துக்கொள்கிறான்
The other thief on the other side of the cross of Jesus
இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு மறுபுறம் உள்ள கள்ளன்
He didn't say that
அவன் அதை சொல்லவில்லை
He said no there's nothing wrong with me.
என்னத்துல தவறு ஒன்றுமில்லையே.
Maybe I did some small wrong thing few years in jail.
நான் ஏதோ தவறு சிறு தவறு செய்து விட்டேன் ஒரு சில வருஷங்கள் ஜெயில் தண்டனை
கொடுத்திருக்கலாம் அவ்வளவு. But not death. I don't deserve this.
ஆனால் மரண தண்டனைக்கு நான் தகுதி அல்ல.
Please take me down from this cross.
என்னை இந்த சிலுவையிலிருந்து இறக்கி விடும் என்று கேட்டான்.
He went to hell.
அவன் நரகத்துக்கு போனான்.
The other fellow
மற்ற நபர்
he may have been worse than this man.
இந்த மனிதனை காட்டிலும் அவன் கொடூரமான திருடனாக இருந்திருக்கலாம்.
But he had one good quality.
ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல தன்மை இருந்தது.
He did not blame anybody else like Adam.
ஆதாமை போல மற்ற யாரையும் அவன் குற்றம் சுமத்தவில்லை.
He did not blame anybody else.
யாரையும் குறை சொல்லவில்லை.
Adam blamed his wife.
ஆதாம் தன்னுடைய மனைவியை பார்த்து குறை சொன்னான்.
He could have also blamed somebody.
இவனும் வேறு யாரையாவது குறை சொல்லிருக்கலாம்.
Lord, it's not my fault. My parents brought me up in a bad way.
ஆண்டவரே இது என்னுடைய தவறு அல்ல. என்னுடைய பெற்றோர் என்னை மோசமான விதத்தில் வளர்த்து விட்டார்கள்.
The judge did not like my face.
அல்லது என் முகத்தை இந்த நீதிபதிக்கு பிடிக்கவில்லை.
The police filed a false case against me.
அல்லது போலீஸ்காரர்கள் பொய்யான பொய் குற்றத்திலே போட்டு விட்டார்கள்.
He never said anything.
இவங்களெல்லாம் அவன் சொல்லவே இல்லை.
He said the fault is mine.
குற்றம் என் மீது தான் இருக்கிறது என்று சொன்னான்
And Jesus said today you'll be with me in paradise.
இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசத்தில் இருப்பாய் என்று இயேசு சொன்னார்.
Learn a lesson from that thief.
இதில் இந்த கள்ளனிடத்திலிருந்து ஒரு பாடத்தை நாம்
கற்றுக்கொள்ள All of you.
நீங்கள் எல்லாரும்
What is that?
அது என்ன பாடம்?
Don't blame anybody else.
மற்ற யாரையும் குறை சொல்லவேண்டாம்.
I learned a great lesson from that thief.
அந்த கள்ளனிடத்திலிருந்து நான் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டேன்.
Many people say that thief he never did any good thing
and the kallan oru nalla karyam kuda seiyavillai endru anegar solugirargal
I tell you he has done a good thing for thousands of people for 2000 years
2000 aandugalaga aayirakkanakkana makkalukkendru nalla oru karyathai avan seidu vittan endru naan solugiren
he has taught people by his life that if I take the blame god will take me to heaven
kutrathai naan oppukondal devanai paralavathukku eduthu selvaar endradhan oru periya paadathai aneyga aayiramana makkalukku kattru koduthu
vittan I know that that thief has blessed my life
andha kallanudaiya vaalkai aashirvadithirukkaran endru enakku theriyum
hasn't he blessed your life
ungalai vaalkai aashirvadikkavillaya
with one little word he has blessed my life
siru vaarthaiyai solli avan vaalkai aashirvadithu vittan
he has taught me what adam could not teach me
aadam enakku solli kodukkada kaariyathai indha kallan enakku solli koduthirukkaran
The world is full of people who blame others.
இந்த உலகமானது மற்றவளை குறை சொல்கிறவர்களால் நிறைந்திருக்கிறது.
I've seen it everywhere.
எல்லா இடங்களிலேயும் நான் பார்த்திருக்கிறேன்.
I've seen it in so many brothers and sisters in our churches.
நம்முடைய சபைகளிலே இருக்கக்கூடிய अनेक சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன்.
I've seen it in elder brothers in our church.
நம்முடைய சபையிலே இருக்கக்கூடிய மூப்பர்களிடத்திலே பார்த்திருக்கிறேன்.
Unwillingness to take the blame.
குற்றத்தை தான் எடுத்துக்கொள்வதற்கு ஒரு விருப்பமில்லாத நிலை.
To say That was my fault. I'm sorry.
அது என்னுடைய குற்றம் தான். என்னை மன்னித்து விடுங்கள்.
But what the elders in our churches cannot teach me that thief on the cross has taught me.
நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் கற்றுக் கொடுக்காத ஒரு காரியத்தை அந்த கல்வாரியில் இருக்கக்கூடிய அந்த கள்ளன்
You ask yourself.
நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள்.
The more senior you become in the church, the more difficult it is to take the blame.
எந்த அளவுக்கு சபையில் அதிகமாய் சீனியராய் மாறுகிறீர்களோ அந்த அளவுக்கு குற்றத்தை ஒப்புக்கொள்வது கடினமாய் மாறுகிறது.
How many of you blame your wife?
நடக்க வேண்டுமானால்
Number one rule stop blaming other people.
முதலாவது விதி என்னவென்றால் மற்றவர்களை குறை சொல்வதை நிறுத்தி விடுங்கள்.
If you want your life to be like a hell then blame other people.
நரகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? எல்லா காரியத்துக்கும் மற்றவர்கள் மீதே குற்றம் சுமத்துங்கள்.
That's the devil's nature.
இதுதான் பிசாசுனுடைய தன்மை.
Look at him. Look at him.
பாருங்க
day and night he is telling God, see what he did, see what he did.
இரவும் பகலும் சகோதரர் மீது குற்றம் சுமத்துகிறவன் என்று வேதம் சொல்கிறது. இவன் செய்ததை பாருங்கள், அவன் செய்ததை பாருங்கள்.
Accuser of the brothers.
சகோதரரை குற்றம் சாட்டுகிறவன் என்று அழைக்கப்படுகிறான்.
That means one who puts the blame on other people.
அதனுடைய பொருள் என்னவென்றால் மற்றவர்கள் மீது குற்றத்தை போடுகிறவன்.
And Adam got that poison into his system.
ஆதாம் தன்னுடைய அமைப்பிலே அந்த விஷத்தை பெற்றுக்கொண்டான்.
The Lord asked, did you sin?
நீ பாவம் செய்தாயா என்று ஆண்டவர் கேட்கிறார்.
He said, this wife of mine.
என்னுடைய மனைவிதான் அதை சாப்பிட கொடுத்தாள் என்று
சொல்கிறார். See, the poison had come in.
அந்த விஷம் உள்ளே வந்துவிட்டது.
I want to ask you, has the poison gone out of your system?
உங்களுடைய அமைப்பிலிருந்து இந்த விஷம் வெளியே போய் விட்டதா என்று நான் உங்களை கேட்கிறேன்.
Can you say you never blame your wife now?
இப்பொழுதே என் மனைவியை குற்றம் சொல்வதே இல்லை என்று சொல்ல முடியுமா?
Only then the poison has gone out.
அப்பொழுது மட்டுமே அந்த விஷம் வெளியே போய் விட்டது என்று அர்த்தம்.
If any of you, I don't care which church you belong, you blame your wife, the poison is still there in your system.
நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எனக்கு அது ஒரு பொருட்டல்ல. மனைவியை குற்றம் சுமத்தினால் அந்த விஷமானது இன்னும் உங்கள் உள்ளே இருக்கிறது.
If you blame your husband, the poison is there.
புருஷனை குற்றம் சுமத்தினால் அங்கே விஷம் இன்னும் இருக்கிறது.
Blame your children.
பிள்ளைகளை
குற்றம் சுமத்தினால் that is why he is like this.
இவனை பாருங்க, இப்படி இருக்கிறான், இப்படியா இருக்கிறது.
Or you blame your parents.
அல்லது உங்கள் பெற்றோரை குற்றம் சொல்கிறீர்கள்.
Then you are like Adam.
அப்படியானால் நீங்கள் ஆதாமை போல இருக்கிறீர்கள்.
You deserve to be kicked out of paradise.
பரதேசிலிருந்து துரத்தி வெளியே அனுப்பப்படுவதற்கு தகுதியானவர்கள்.
But if you can say.
ஆனால் இப்படி நீங்கள் சொல்லுவீர்கள்.
Like the thief on the cross.
சிலுவையில் இருந்த கள்ளனை போல.
I don't blame anybody.
வேறு யாரையும் நான் பழி சுமத்த மாட்டேன்.
100% the blame is mine.
100% அந்த பழி எனக்கு, நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
Jesus will say to you.
இயேசு உங்களுக்கு சொல்வார்.
Today
இன்றைக்கு
you and I will walk in paradise.
நீயும் நானும் பரதேசிலே நடக்க முடியும்.
My life has become a paradise for many years.
அநேக ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையானது பரதேசாய் மாறி இருக்கிறது.
Because I have learned not to blame other people.
ஏனென்றால் மற்றவர்களை குறை சொல்லுவதற்கு, குறை சொல்லாமல் இருப்பதற்கு கற்றுக்கொண்டேன்.
Who taught me that?
எனக்கு யார் அதை சொல்லிக் கொடுத்தது?
Not some great professor in some Bible seminary.
வேதாகம கல்லூரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேராசிரியர் அல்ல.
A wicked thief on the cross taught me that.
சிலுவையிலே இருக்கக்கூடிய அந்த துன்மார்க்கமான அந்த கள்ளன் அதை எனக்கு சொல்லிக் கொடுத்தான்.
Take the blame.
பழியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்.
And you can walk in paradise.
நீங்கள் பரதேசிலே நடக்க முடியும்.
How difficult it is.
எவ்வளவு கஷ்டமான காரியம்.
You young people.
வாலிபர்களே.
Why is it your life is so miserable?
உங்களுடைய வாழ்க்கை ஏன் பரிதாபமாக இருக்கிறது?
Because you don't take the blame.
ஏனென்றால் குற்றத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ளுகிறீர்கள்.
You blame other people.
எதற்கு பார்த்தாலும் மற்றவர்களை தான் குற்றம் சொல்கிறீர்கள்.
Will you learn today?
இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்வீர்களா?
God loves those who are honest.
நேர்மையா இருக்கிறவளை தேவன் நேசிக்கிறார்.
You've heard me tell the story before.
இந்த கதையை நான் முன்னமே சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இருக்கலாம்.
Those of you who haven't heard it, let me tell you again.
கேட்காதவர்களுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன்.
There was a king who on his birthday decided to release the prisoners from the jail.
ஒரு ராஜா இருந்தார். தன்னுடைய பிறந்த நாள் வரும்பொழுது சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய கைதிகளை எல்லாம் விடுதலை பண்ண வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார்.
As a birthday gift.
அது தன்னுடைய பிறந்த நாள் வெகுமதியாக அவர் கொடுக்க
விரும்பினார்.
ஆகவே சிறைச்சாலைக்கு சென்றார்.
And he talked to the prisoners one by one.
அங்கே இருக்கக்கூடிய கைதிகள் இடத்தில் ஒரு ஒருவராக பேசினார்.
He asked one man, why are you here?
நீ ஏன் இங்கே இருக்கிறாயப்பா என்று கேட்டார்.
Oh, he said, I never did anything wrong.
நான் தவறு ஒண்ணுமே செய்யலீங்க.
I don't know why they put me here.
ஏன் என்னை ஜெயில போட்டாங்கன்னு தெரியல.
Then he went to another person.
இன்னொரு ஒன்றுல கேட்டார்.
Oh, is my definitely the police filed a false case. He had something against me.
போய் குற்றம் சாட்டி போலீஸ் என் மீது வழக்கு பதிந்து இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறேன்
என்று சொன்னார்.
நான் தவறை செய்யவில்லை.
Another place the judge was against me and I didn't do anything wrong.
அடுத்த கைதியை பார்க்கும் பொழுது அந்த நீதிபதிக்கு என்னை பிடிக்கவில்லை. நான் தவறு செய்யவில்லை.
Another fellow said my neighbor told a lie against me and that is why they put me here.
அடுத்த கைதி சொன்னான் பக்கத்து வீட்டுக்காரன் பொய் சொல்லி விட்டான் ஆகவே என்னை போலீஸ் கைது பண்ணி சிறையில் போட்டு விட்டார்கள்.
The jail is full of all these innocent people. Who never did anything wrong.
ஆகவே இந்த சிறைச்சாலையானது தவறே செய்யாத அப்பாவி மக்களாலே நிறைந்திருக்கிறது.
Then he went to one last man.
கடைசி மனிதனிடத்தில் போனார்.
He said, I am a bad man.
நான் ஒரு கெட்ட மனுஷன் என்று சொன்னார்.
I deserve to be here.
நான் ஜெயிலே போடுவதற்கு தகுதியானவன் தான்.
I did so many wrongs.
எவ்வளவோ தவறுகளை செய்திருக்கிறேன்.
So the king said.
ஆகவே ராஜா சொன்னார்.
To the jail keeper.
அந்த சிறைச்சாலை காவலனுக்கு சொன்னார்.
See, all these are good people.
இவர்கள் எல்லாரும் நல்லவர்கள்.
There's only one bad man.
ஒரே ஒரு கெட்ட மனிதன் தான் இங்க இருக்கிறான்.
If we leave this bad man here, he'll spoil all these good people.
இந்த கெட்ட மனிதனை சிறைச்சாலை வைத்து விட்டால் மற்ற நல்ல மனிதர்கள் எல்லாம் கெடுத்து விடுவான்.
So send him out of the jail now.
ஆகவே இவனை மட்டும் வெளியே அனுப்பிடுங்கள் என்று சொன்னாராம்.
So he went out.
அவன் வெளியே போய் விட்டான்.
Why should he spoil all the good people sitting?
இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற நல்ல மக்கள் எல்லாம் ஏன் அவன் கெடுக்க வேண்டும்?
That is the gospel.
இதுதான் சுவிசேஷம்.
You come to God.
தேவனிடத்தில் நீங்கள் வருகிறீர்கள்.
You say, Lord, actually I'm a good man.
ஆண்டவரே, உண்மையாலுமே நான் ஒரு நல்ல மனுஷன் தான்.
But so many problems came.
ஆனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது.
Okay.
சரி.
Can you stay in the jail for some more time?
இன்னும் கொஞ்ச நாட்கள் சிறைச்சாலையில் இருப்பா.
But that thief on the cross, he said, Lord, there's nothing good in me.
ஆனால் அந்த கள்ளன் சிலுவையில் இருந்தானே, என்னில் நன்மை ஒன்றுமே இல்லை என்று சொன்னான்.
You know what Paul said?
பவுல் என்ன சொன்னார் தெரியுமா?
He made a wonderful statement.
அவர் அருமையான வாசகத்தை சொன்னார்.
I want to ask you whether you can make that statement.
நீங்கள் அந்த வாசகத்தை சொல்ல முடியுமா என்று உங்களை பார்த்து.
If you can make that statement, you can be like Paul.
நீங்கள் இந்த வாசகத்தை சொல்ல முடியும் என்று சொன்னால் நீங்களும் பவுலை போல இருக்க முடியும்.
You can experience the joy that Paul had.
பவுலுக்கு இருந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்க முடியும்.
It's in Romans chapter 7.
ரோமர் 7 அதிகாரம்.
Please listen to this statement.
இந்த வாசகத்தை கவனியுங்கள்.
Romans chapter 7.
ரோமர் 7 ஆம் அதிகாரம்
verse 18.
18 ஆம் வசனம்.
I know that nothing good dwells in me.
என்னிலே நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன்.
I know it.
எனக்கு தெரியும்.
Nothing good is in me.
என்னிலே நன்மை ஒன்றுமே இல்லை.
Can you say that?
உங்களால இதை சொல்ல முடியுமா?
Supposing you hear somebody say,
யாராவது அப்படி சொல்லுகிறதை நீங்கள் கேட்கிறீர்கள்,
this fellow has nothing good in him.
ஐயோ, இவனா நன்மை ஒண்ணுமே இல்ல, வாசமாவே இல்ல இவன்ட்ட என்று சொல்லுவீர்கள்.
You say, what do you mean? There's nothing good in me.
என்ன பார்த்து என்ன சொன்னேன் என்று திரும்பி கேட்கிறார்.
That's why you don't enjoy paradise.
ஆகவே தான் நீங்கள் பரதீசை அனுபவிக்காமல் இருக்கிறீர்கள்.
Paul enjoyed a paradise life.
பவுல் பரதீசு வாழ்க்கை அனுபவித்தார்.
Because he said, there is nothing good in me.
என்னில் நன்மை ஒன்றும் வாசமா இல்லை என்று சொன்னார்.
When somebody tells you, there's nothing good in you.
யாராவது உங்களை பார்த்து உன்ட நல்லது ஒண்ணுமே இல்லையப்பா என்று சொன்னால்,
say, you are right. I already read it in Romans 7:18.
நீங்க சொல்றது சரிதான். ஏற்கனவே நான் ரோமர் 7 ஆம் அதிகாரத்தில் வாசித்து விட்டேன் என்று சொல்ல
வேண்டும். That is why I am a child of God today.
ஆகவே தான் இன்றைக்கு நான் தேவ பிள்ளையா இருக்கிறேன்.
I am a happy man.
நான் ஒரு சந்தோஷமான மனிதன்.
Because Jesus accepted.
என்னால் இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார். இயேசு என்னை
ஏற்றுக்கொண்டார். The Pharisees would not admit that there was nothing good in them.
பரிசேயர்கள் தங்களிலே நன்மை ஒன்றும் இல்லை என்று அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார்.
So Jesus said,
இயேசு சொன்னார்,
okay, you are all healthy people.
நீங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள்.
You live by yourself.
நீங்களாகவே வாழ்ந்து கொள்ளுங்கள்.
But these sick people who are say there's nothing good in them, I'll go and help.
நன்மை ஒன்றும் இடத்திலே வாசமாய் இல்லை என்று சொல்கிற இந்த வியாதியஸ்தர்களுக்கு நான் போகிறேன்.
That's why he went to the women caught in adultery.
ஆகவே தான் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஸ்திரீ இடத்திலே சென்றார்.
Prostitutes.
வேசிகள் இடத்திலே சென்றார்.
Demon possessed people.
பிசாசு பிடித்தவர்கள் இடத்திலே சென்றார்.
Crooked tax collectors like Zacchaeus.
போல ஏமாற்று வேலை செய்கிறதான ஆயக்காரத்திலே
போனார்.
இருக்கக்கூடிய அந்த கல்லணத்திலே
போனார்.
அவர்களை ரட்சிக்க முடியாய் வந்தார்.
Because he said only sick people need a doctor.
பிணியாளுகளுக்கு தான் வைத்தியன் தேவை என்று சொன்னார்.
And whoever is the big most sick person, he needs the doctor first.
யாருக்கு அதிகமான பிணி இருக்கிறதோ அவனுக்கு தான் முதலாவது வைத்தியன் தேவை.
Which religion preaches such a message?
எந்த மதம் இப்படிப்பட்ட செய்தியை பிரசங்கிக்கிறது?
That God loves sinners.
தேவன் பாவிகளை நேசிக்கிறார்.
That Christ came to save sinners.
பாவிகளை இரட்சிக்கும்படியாக கிறிஸ்து வந்தார்.
He did not come for righteous people. He said, I did not come to call the righteous.
நீதிமான்களை அழைக்க நான் வரவில்லை என்று சொன்னார்.
Those are the words of Jesus.
இவைகள் இயேசுவின் வார்த்தைகள்.
I did not come to call the righteous.
நீதிமான்களை அல்ல, அவர்களை அழைக்க அல்ல நான் வரவில்லை.
I came to save sinners.
பாவிகளை இரட்சிக்கவே நான் வந்தேன்.
Nobody in the world came with that message.
உலகத்தில் யாருமே இந்த செய்தியோடு கூட வரவில்லை.
Every religious leader says, bring the righteous people to me.
ஒவ்வொரு மத தலைவர்களும் நல்லவர்கள் இருந்தால் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறார்.
Except Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை தவிர.
Who said I didn't come for you righteous people, I came for the sinners.
நீதிமான்களே, உங்களுக்காக நான் வரவில்லை, பாவிகளுக்காக நான் வந்தேன் என்று
சொன்னார். That is why I am not ashamed of this gospel.
ஆகவே தான் நான் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படுவதில்லை.
Because the world is full of sinners.
இந்த உலகமானது பாவிகளால் நிறைந்திருக்கிறது.
And of whom I am chief, Paul said.
பவுல் சொல்கிறார், அவைகளிலே பிரதான பாவி நான்.
See 1 Timothy chapter 1.
1 தீமோத்தேயு 1 ஆம் அதிகாரத்திலே பாருங்கள்.
1 Timothy chapter 1.
1 தீமோத்தேயு 1 ஆம் அதிகாரம்.
We read in verse 15.
15th வசனத்திலே வாசிக்கிறோம்.
Christ Jesus came into the world to save sinners, of whom I am the foremost of all.
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார், அவர்களில் பிரதான பாவி நான் என்று பவுல் சொல்கிறார்.
You say, Paul, are you worse than that thief on the cross?
பவுலே, சிலுவையில் இருக்கக்கூடிய அந்த கள்ளனை காட்டிலும் நீர் மோசமானவரா?
He says, that fellow was much better than me.
அவன் என்னை காட்டிலும் மேன்மையானவன் என்று சொல்வார்.
Supposing I were to ask you.
நான் உங்களை கேட்கிறேன்.
Listen, everybody.
எல்லாரும் கவனித்து கேளுங்கள்.
Supposing I were to ask you.
நான் உங்களை பார்த்து கேட்கிறேன்.
Are you a worse sinner than the thief on the cross?
அந்த சிலுவையில் இருந்த கள்ளனை காட்டிலும் நீங்கள் மோசமான பாவியா?
No, not that bad.
அந்த அளவுக்கு நான் மோசமானவன் அல்ல.
So your experience of salvation also will be quite shallow.
ஆகவே உங்களுடைய இரட்சிப்பின் அனுபவமும் கூட ஆழமற்றதாய் தான் இருக்கும்.
Supposing I ask you.
உங்களை நான் கேட்கிறேன்,
ஆர் யூ வர்ஸ் தன் தட் வுமன் ஹூ வாஸ் காட் இன் அடல்டரி?
விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை காட்டிலும் நீங்கள் மோசமானவர்களா?
நோ நோ நோ,
இல்லை இல்லை,
சோ பேட்,
அவ்வளவு தூரம் நான் மோசமானவன்
இல்லை. பட் நாட் ஆஸ் பேட் அஸ் தட்.
ஆனால் நான் மோசமானவன் தான், அந்த அளவுக்கு நான் கெட்டவன் அல்ல.
Do you see now why you don't enjoy the fullness of the gospel?
சுவிசேஷத்தின் நிறைவை ஏன் இன்னும் அனுபவிக்காமல் இருக்கிறீர்கள் என்பதற்குரிய காரணம் இப்பொழுது விளங்கி விட்டதா?
Why Paul experienced it?
ஏன் பவுல் அதை அனுபவித்தார்?
I have experienced it.
நான் அதை அனுபவித்திருக்கிறேன்.
God has shown me.
தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார்.
I am the chief of sinners.
நான் பிரதான பாவி என்பதை காண்பித்திருக்கிறார்.
I don't despise anybody.
நான் யாரையும் அற்பமாய் எண்ணுவதில்லை.
I have seen the corruption in my own heart.
என்னுடைய சொந்த இருதயத்தில் இருக்கக்கூடியதன அழிவை நான் கண்டிருக்கிறேன்.
I may not have done outwardly the things that thief did.
அந்த கள்ளன் செய்த அதே காரியத்தை வெளிப்பிரகாரமாக நான் செய்யாமல் இருந்திருக்கலாம்.
He killed people.
அவன் ஜனங்களை கொலை செய்தான்.
I only killed them in my heart.
நான் இருதயத்தில் தான் சிலரை கொலை செய்கிறேன்.
It's just as bad in God's eyes.
தேவனுடைய கண்களில் அதே போல கெட்டதுதான்.
When I see the corruption of my own heart,
என்னுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய தீமையை தீங்கை நான் பார்க்கும் பொழுது,
spontaneously say like Paul,
பவுலை போல,
I am the chief of sinners.
ஆண்டவரே, நான் பிரதான பாவி என்று நான் சொல்கிறேன்.
And Jesus came to save such people.
அப்படிப்பட்டவர்களை ரட்சிக்கும்படியாக இயேசு வந்தார்.
You know, if you ask God to give you a revelation,
ஆண்டவரே எனக்கு ஒரு வெளிப்பாட்டை தாரும் என்று நீங்கள் கேட்டால்,
Lord, show me that I am the chief of sinners.
ஆண்டவரே, பாவிகளிலே பிரதான பாவி நான் என்பதை எனக்கு காண்பியும்.
That's a great revelation.
அது மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு.
It will change your whole attitude to the gospel.
சுவிசேஷத்தை குறித்ததன உங்களுடைய முழு மனப்பான்மையை அது மாற்றிவிடும்.
You will understand what it is to walk in paradise with Jesus every day.
இயேசுவோடு கூட ஒவ்வொரு நாளும் பரதேசிலே நடப்பது என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்வீர்கள்.
And there's another reason why I'm not ashamed of the gospel.
நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாமல் இருப்பதற்கு இன்னொரு காரணம் உண்டு.
See, it's okay that God accepted us when we were such miserable failures in our past life.
நம்முடைய கடந்த கால வாழ்க்கையிலே படுதோல்வி சந்தித்தவர்களாய் தோல்விகளாய் இருந்தபொழுது இயேசு ஏற்றுக்கொண்டார்தான்.
But what about people like me who after the Lord called me still failed him?
இயேசு என்னை அழைத்த பிறகு ஆனாலும் தவறி வீழ்ச்சியடைந்திருக்கிறேன், என்னை பற்றி என்ன என்று கேட்கலாம்.
Is there hope for such people?
அப்படிப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை உண்டா?
I can understand people like the thief on the cross. Before the Lord called him, he did so many wrong things.
இயேசு அவனை அழைப்பதற்கு முன்பதாக எவ்வளவோ தீமைகளை செய்த கள்ளனை நான் புரிந்து கொள்ள முடிகிறது.
But I say, Lord, my case is worse than that.
ஆண்டவரே, என்னுடைய நிலைமை அதை காட்டிலும் மோசமானதா இருக்கிறது.
After I was born again, I have done so many wrong things.
ரட்சிக்கப்பட்ட பிறகும் எவ்வளவோ தவறான காரியங்களை செய்திருக்கிறேன் ஆண்டவரே.
I have failed you so many times.
எத்தனையோ முறை ஆண்டவரே நான் வீழ்ச்சியடைந்திருக்கிறேன்.
Is there a gospel for such people?
அப்படிப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் இருக்கிறதா?
Yes.
ஆம்.
Here is an example.
இங்கே ஒரு உதாரணம் இருக்கிறது.
In Luke chapter 22,
லூக்கா 22 அதிகாரம்.
Luke chapter 22
லூக்கா சுவிசேஷம் 22 அதிகாரம்.
Here was a man whom Jesus called 3.5 years ago.
3.5 ஆண்டுகளுக்கு முன்பதாக அழைத்த ஒரு மனிதன் இங்கே இருக்கிறான்.
His name was Simon Peter.
அவனுடைய பெயர் சீமோன் பேதுரு.
And he was going to fail the Lord.
அவன் இப்பொழுது அவன் வீழ்ச்சியடைய போகிறான், தேவனை மறுதலிக்க போகிறான்.
Not like the thief on the cross before he was called.
அழைக்கப்படுவதற்கு முன்பதாக தீமை பாவம் செய்ததான் கள்ளனை போல அல்ல.
After he was called and after he was called to be an apostle.
அழைக்கப்பட்ட பிறகும் அதிலும் குறிப்பாய் அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்ட பிறகு
he is going to fail the Lord.
இப்பொழுது ஆண்டவரை மறுதலிக்க போகிறான்.
With a small sin.
சிறு பாவத்தை பாவத்தினாலயா? இல்லை இல்லை இல்லை.
Very big sin.
பெரிய பாவம்.
You know, if you say that falling into adultery is here.
விபச்சாரத்தில் எழுவது இப்படிப்பட்ட பாவம் என்று சொன்னால்,
at this level,
இந்த நிலையில் இருக்கிறது.
Murder is still lower level.
கொலை என்பது இன்னும் கீழான நிலையில் இருக்கிறது.
Even lower than that is to say, I don't know Jesus Christ.
அதை காட்டிலும் கீழான நிலையில் இருக்கக்கூடிய பாவம் தான் எனக்கு இயேசு யார் என்று தெரியாது என்று மறுதளிப்பது.
Do you believe that?
இதை நம்புகிறீர்களா?
I believe that.
நான் இதை நம்புகிறேன்.
A man who knows Jesus Christ,
இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒரு மனிதன்,
for whom Jesus showed so much love,
எவ்வளவு அன்பு காண்பித்த இயேசு அன்பு காண்பித்த ஒரு மனிதன்,
to stand up and say, no, I don't know who this Jesus Christ,
எனக்கு அந்த இயேசு யார் என்று தெரியாது என்று சொல்வது,
that is lower than committing murder and adultery.
கொலை செய்வதை காட்டிலும் விபச்சாரத்தை காட்டிலும் கீழான பாவமாய் இருக்கிறது.
And to do it not once but twice thrice.
ஒருமுறை மட்டுமல்ல, இரண்டு முறை மூன்று முறை மறுதளிப்பது.
Is there a hope for such a man?
அப்படிப்பட்ட மனிதனுக்கு நம்பிக்கை உண்டா?
Is there a hope for a woman who caught in adultery 3 times?
மூன்று முறை விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீக்கு நம்பிக்கை உண்டா?
Or who murders 3 times?
அல்லது மூன்று முறை கொலை செய்தவனுக்கு நம்பிக்கை உண்டா?
And this is lower than that.
அதைக் காட்டிலும் கீழான நிலையில் உள்ள பாவம்.
to deny the Lord 3 times.
ஆண்டவராக இயேசுவை 3 முறை மறுதலிப்பது.
That example is put in the Bible to show us that the gospel is for such people also.
இந்த உதாரணம் ஏன் வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கும் சுவிசேஷம் இருக்கிறது.
Because many of us, even after we are born again, we have failed the Lord.
நம்மில் அநேகர் மறுபடியும் பிறந்த பிறகும் கூட நாம் தேவனிடத்திலே தவறி இருக்கிறோம்.
And what does Jesus do?
இயேசு என்ன செய்கிறார்?
Does he push us away and say, I called you 3.5 years ago, I did so much for you, get out now, I don't want you?
3.5 வருஷத்துக்கு முன்பாக உன்னை அழைத்தேன், உனக்காக எவ்வளவோ செய்தேன், மறுதலித்து விட்டாயே, போ என்று சொல்லி.
No, he doesn't say
that. துரத்துகிறாரா? இல்லை, அப்படி சொல்லுவதில்லை.
What does he say?
உடனே சொல்கிறார்.
He says in Luke 22.
லூக்கா 22-ல் சொல்கிறார்.
Simon, Simon, verse 31.
31-ஆம் வசனம். சீமோனே, சீமோனே.
Satan is trying to sift you.
சாத்தான் உன்னை புடைக்க பார்க்கிறான்.
No, Satan is going to attack you.
சாத்தான் உன்னை தாக்க போகிறான்.
And you are going to deny me 3 times, verse 34.
34-ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய்.
Not once.
ஒருமுறை மட்டுமல்ல.
3 times.
3 முறை.
You think you are so strong?
நீ அவ்வளவு வலிமுள்ளவன் என்று எண்ணுகிறாயா?
You are going to sink lower than the woman caught in adultery.
விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை காட்டிலும் கீழான நிலையில் நீ விழப் போகிறாய்.
Lower than the murderers.
கொலைகாரனை காட்டிலும் கீழான நிலையில் விழப் போகிறாய்.
To whom more is given, more is required.
அதிகமாய் கொடுக்கிறவன் கொடுத்தவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும்.
Your sin is very great.
உன் பாவம் மிகப்பெரியதாய் இருக்கிறது.
You are denying me 3 times.
3 முறை நீ என்னை மறுதலிக்கிறாய்.
What shall I do for you, Peter?
பேதுருவே, உனக்கென்று நான் என்ன செய்யட்டும்?
I am praying for you.
நான் உனக்காக வேண்டிக் கொள்வேன்.
I am praying for you that after you fall,
நீ விழுந்த பிறகு,
you won't give up hope.
நீ நம்பிக்கையை விட்டுவிட மாட்டாய்.
What am I praying for you?
உனக்காக எதற்காய் நான் ஜெபிக்கிறேன்?
Verse 32.
32-ஆம் வசனம்.
I am praying for you that your faith will not fail.
உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் ஜெபிக்கிறேன்.
Why didn't Jesus pray that Peter should not fall?
பேதுரு விழக்கூடாது என்று ஏன் ஜெபிக்கவில்லை?
Isn't that a better prayer to pray?
ஜெபிப்பதற்கு அது ஒரு நல்ல சிறந்த ஜெபம் அல்லவா?
Oh Father, please don't let Peter fall. He's going to be tempted to deny me. Don't let him deny me at all.
என்னை மறுதலிக்க முடியாய், சோதிக்கப்பட போகிறான். அவன் மறுதலிக்கவே கூடாது ஆண்டவரே, விழவே கூடாது என்று ஏன் இயேசு ஜெபிக்கவில்லை?
He didn't pray that.
அப்படி அவர் ஜெபிக்கவில்லை.
I mean, if you and I were there, we would have prayed for Peter. Oh Father, please don't let Peter fall.
நீங்களும் நானும் அந்த இடத்தில் இருந்திருந்தால், பிதாவே, இவர் விழ அனுமதிக்க வேண்டாம் என்று ஜெபித்திருப்போம்.
But Jesus is wiser than you and me.
உங்களையும் என்னையும் காட்டிலும் இயேசு ஞானமுள்ளவராய் இருந்தார்.
He says he needs to fall.
அவன் விழ தேவையா இருக்கிறது.
Why?
ஏன்?
Because he is such a proud man.
அவன் அப்படிப்பட்ட பெருமையுள்ளவனா இருக்கிறான்.
He thinks I am an apostle.
நான் ஒரு பெரிய அப்போஸ்தலன் என்று எண்ணுகிறான்.
What to do? I tried to humble him.
அவனை சிறுமைப்படுத்த முடியாது, தாழ்மைப்படுத்த முடியாது, விரும்பி முயற்சித்தேன்.
I gave him so many messages on humility.
தாழ்மையை குறித்து எவ்வளவோ செய்திகளை கொடுத்திருக்கிறேன்.
But he still thinks I am going to be the leader after Jesus dies.
இயேசு மரித்த பிறகு நான் தான் தலைவனாக இருக்க போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான்.
But he is a good man.
ஆனால் நல்ல மனிதன்.
But he's got this pride.
ஆனா இந்த பெருமை உள்ளத்தில் இருக்கிறதே.
How to humble him? I've tried every way to humble him.
இவன் எப்படி தாழ்த்துவது? பல முறைகளை நான் முயற்சித்து பார்த்து விட்டேன்.
Now last method.
கடைசி முறை.
To humble him.
அவனை தாழ்மைப்படுத்துவதற்கு.
Let him fall into sin.
பாவத்திலே விழட்டும்.
Then this balloon will be deflated and it'll come down to the earth.
இப்பொழுது பெரிசா இருக்கக்கூடிய அந்த பலூன் ஆனது உடைந்து காத்தெல்லாம் போய் அப்படியே சின்னதாய் மாறிவிடும்.
So to make sure it's thoroughly deflated, we'll puncture it 3 times.
ஆகவே அது முழுமையாய் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது பலூன் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வதற்காக 3 முறை ஓட்டை
போடுவேன்.
ஒரு முறை அல்ல, 2 முறை, 3 முறை விழட்டும்.
If it is only once, he may say, oh, that was just an accident.
ஒரு முறை மட்டும் அவன் விழுந்திருந்தால் தற்செயலாக விழுந்து விட்டேன் என்று சொல்லியிருப்பான்.
Let him fall twice, thrice.
2 முறை, 3 முறை விழட்டும்.
Then he will become so small.
அவன் அப்பொழுது தன்னுடைய கண்களில் மிகவும் சிறியவனாய் மாறிவிடுவான்.
Then
அப்பொழுது
I can pick him up and make him the mightiest apostle.
அவனை நான் தூக்கி எடுத்து நிறுத்தி அவனை வல்லமையான அப்போஸ்தலனாய் மாற்ற முடியும்.
So you see, God had a purpose in allowing Peter to fail.
ஆகவே பேதுரு விழுவதற்கு தேவன் அனுமதித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு.
And God has a purpose in allowing you to fail.
நீங்களும் தவறுவதற்கு தேவன் அனுமதிக்கிறாரே, அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு.
Because you are such a proud man.
என்றால் நீங்கள் அவ்வளவு பெருமையுள்ள மனிதராக இருக்கிறீர்கள்.
Such a proud woman.
அவ்வளவு பெருமையுள்ள ஸ்திரீயாக இருக்கிறீர்கள்.
You think you are so holy.
நான் பரிசுத்தவான் என்று
God says, okay, let her fail.
இப்பொழுது வீழ்ச்சி அடையட்டும் என்று தேவன் அனுமதிக்கிறார்.
அவன்
இப்பொழுது வீழ்ச்சி அடையட்டும்.
Not once, twice, thrice.
ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை.
Then I'll pick him up.
அப்பொழுது அவனை நான் தூக்கி எடுத்து நிறுத்துவேன்.
And make him a mighty apostle.
அவனை வல்லமையான அப்போஸ்தலனாய் மாற்றுவேன்.
But the angels say,
ஆனால் தூதர்கள் சொல்கிறார்கள்,
லார்ட்
ஆண்டவரே,
what happens if he fails 3 times and he gets discouraged and goes commit suicide or something?
மூன்று முறையும் வீழ்ச்சி அடைந்து அவன் சோர்வடைந்து போய் தற்கொலை செய்து விட்டால் என்ன செய்வது?
Or if he fails 3 times and he believes the devil's lie, now God doesn't love you.
அவன் மூன்று முறை தவறி இப்பொழுது பிசாசு சொல்கிறதை நம்பி தேவன் அவனை நேசிக்கல் என்று எண்ணிவிட்டால் என்ன செய்வது?
Oh, that I will pray.
அதற்கு நான் ஜெபித்துக் கொள்வேன்.
I will pray that when he comes to that bottom level,
அந்த கீழான நிலைக்கு அவன் போகும் பொழுது நான் ஜெபிப்பேன்.
That his faith will not fail.
அவனுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு ஜெபிப்பேன்.
That he will still believe. You know what faith means?
விசுவாசம் என்றால் என்ன தெரியுமா?
Faith means to believe that God loves you even when you have failed.
நீங்கள் வீழ்ச்சி அடைந்தாலும் கூட தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று நாம் அறிவதுதான் விசுவாசம்.
Can you believe that?
அப்படி விசுவாசிக்க முடியுமா?
Can you believe that God loves you when you are a good boy or a good girl?
நீங்க நல்ல பையனா இருக்கும் பொழுது நல்ல பொண்ணா இருக்கும் பொழுது தேவன் உங்களை நேசிக்கிறான்றது நம்புறது கஷ்டமா இருக்கா?
That is not big faith.
அது பெரிய விசுவாசம் அல்ல.
Small faith.
அது சின்ன விசுவாசம் தான்.
When I am a good man, God loves me.
நான் நல்ல மனிதனா இருக்கும் பொழுது தேவன் என்னை நேசிக்கிறார்.
When I am a good sister, God loves me.
நான் நல்ல சகோதரியா இருக்கும் பொழுது தேவன் என்னை நேசிக்கிறார்.
Yeah, that is also faith, but it is
அது விசுவாசம் தான். அது சிறிய விசுவாசம்.
But 1 centimeter.
1 centimeter விசுவாசம்.
You want to know what big faith is?
பெரிய விசுவாசம் என்ன தெரியுமா?
That even when I have fallen, God loves me.
நான் வீழ்ச்சி அடைந்த பிறகும் கூட தேவன் என்னை
நேசிக்கிறார். Even when I have fallen right to the bottom 3 times.
மூன்று முறை அடியிலே குழி கடியிலே விழுந்து விட்டேன். அவர் என்னை நேசிக்கிறார்.
Do you have that faith?
இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா?
That's what Jesus prayed for Peter.
இதற்காக தான் இயேசு பேதுருக்காக ஜெபித்தார்.
God, when he has fallen.
ஆண்டவரே, அவன் வீழ்ச்சி அடையும் பொழுது.
Father, when he has fallen.
அவன் பிதாவே, அவன் விழும் பொழுது.
Fallen.
விழும் பொழுது.
Fallen.
விழும் பொழுது.
Reach right to the bottom that he cannot go anymore.
இன்னும் கீழாக போக முடியாத அளவுக்கு கீழே விழும்பொழுது,
lying there at the bottom,
அங்கே குழியிலே படுத்து விழுந்து கிடக்கிறான்.
I pray, Father, that he will know one thing.
ஆண்டவரே, பேதுரு ஒன்றை அறிந்து கொள்ள முடியாது நான் ஜெபிக்கிறேன்.
That you still love him.
நீ இன்னுமாய் அவனை நேசிக்கிறேன்.
And you can still pick him up.
அவரை நீ தூக்கி எடுக்க முடியும்.
And that is what Jesus is praying for you and me.
உங்களுக்கும் எனக்கும் இதற்காக தான் இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்.
Like the story of the prodigal son we have in that picture there.
கெட்ட குமாரனுடைய கதையை போல இங்கே இருக்கக்கூடிய படத்திலே.
See, that prodigal son had fallen so far.
அந்த கெட்ட குமாரன் எவ்வளவோ தூரமாய் போய்
வீழ்ச்சியடைந்தான்.
தகப்பனுடைய பணத்தை விரயமாக்கி விட்டான்.
Lost everything.
எல்லாவற்றையும் இழந்து விட்டான்.
Crores. His father was a crorepati.
அவருடைய அப்பா ஒரு கோடீஸ்வரர். கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்தார்.
He took half the share of the property and wasted
அந்த சொத்திலே பாதி எடுத்து அந்த கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து விட்டான்.
Not 100, 200 rupees.
100, 200 ரூபாய் அல்ல.
Crores.
எல்லாம் அழிந்து விட்டது.
And he sits there with the pigs.
பன்றிகளோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்.
And the devil says,
பிசாசு சொல்கிறான்,
no use going home.
வீட்டுக்கு போவதிலே பிரயோஜனம் இல்லை.
Commit suicide and finish your life.
தற்கொலை செய்து உன் வாழ்க்கையை முடித்து விடு.
And he knows in his heart.
அவன் உள்ளத்திலே தெரியும்.
I know my father still loves me.
என்னுடைய தாப்பன் இன்னும் என்னை நேசிக்கிறார் என்று இருக்கிறேன்.
My elder brother doesn't love me.
என்னுடைய அண்ணன் என்னை நேசிப்பதில்லை.
That I know.
அது எனக்கு தெரியும்.
My father loves me.
ஆனால் என்னுடைய அப்பா என்னை நேசிக்கிறார்.
So I'll go back.
நான் திரும்பி போவேன்.
Even if he gives me a servant's quarters, that is enough for me.
வேலைக்காரருடைய வீட்டை எனக்கு கொடுத்தாலும் கூட அது எனக்கு போதும்.
But when he went back,
ஆனால் திரும்ப போகும்பொழுது,
father saw him.
தாப்பனார் அவனை பார்த்தார்.
How did his father see him?
அவனுடைய தாப்பனார் அவனை எப்படி பார்த்தார்?
Did he send a telegram, I am coming so and so date?
மகன் அப்பாவுக்கு தந்தி அனுப்பினானா, இந்த தேதியிலே நான் வருகிறேன் என்று?
How did the father see him so far away?
தூரத்திலே மகன் வருகிறது எப்படி தகப்பன் பார்த்தார்?
I'll tell you.
நான் சொல்கிறேன்.
Because every morning for so many years the father would look out of the window.
ஓ, இத்தனையோ ஆண்டுகளாக அவர் காலை எழுந்த உடனே ஜன்னல் வழியாய் பார்ப்பார்.
Is my son coming?
மகன் வருகிறானா?
No.
இல்லை.
Whole year.
இந்த வருடம் முழுவதுமாய்.
Next year.
அடுத்த வருஷம்.
Looking. 2 years, 3 years.
2 வருஷம் கழிகிறது, 3 வருஷம் கழிகிறது.
How long does it take to spend few crores of rupees?
ஒரு சில கோடி ரூபாய்களை செலவு செய்வதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்?
Not 1 or 2 days.
ஒரு 2 நாளிலே செலவு செய்து விட முடியாது. எத்தனை வருஷங்கள், வருஷங்கள், வருஷங்கள்.
I don't know, maybe 5 years.
5 வருடங்களாய் இருக்கலாம்.
He is still looking.
ஆனாலும் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
And one day he sees.
ஒரு நாளிலே பார்க்கிறார்.
Doesn't look like my son.
மகனைப் போல தெரியவில்லை.
So thin.
உள்ளியாய் போய்விட்டான்.
Torn clothes.
கிழிந்த ஆடைகள்.
But I recognize his face.
ஆனால் நான் முகஜாடை நான் பார்த்து விட்டேன்.
I remember seeing that face as a little baby.
சிறு குழந்தையா இருக்கும் பொழுது அந்த முகத்தை பார்த்திருக்கிறேன்.
The same face.
அதே முகம்தான்.
That's my son.
அவன்தானுடைய மகன்.
And he dropped everything and ran.
எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஓடுகிறான்.
And welcomed his son.
அவனை வரவேற்கிறார்.
Jesus said.
இயேசு சொன்னார்.
God is like that.
தேவன் அப்படித்தான் இருக்கிறார்.
When you have made a mess of your life.
உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எவ்வளவோ குழப்பி,
after becoming a child of God,
தேவனுடைய பிள்ளையாய் மாறின பிறகும் நீங்கள் வீழ்ச்சி அடைந்திருந்தால்,
prodigal son is not the picture of a sinner. He's a sin picture of a child of God who has backslidden.
அந்த கெட்ட குமாரன் பாவியை சித்தரிக்க கூடிய ஒரு மகன் அல்ல, அவன் பின்வாங்கி போன ஒரு விசுவாசியுடைய காட்சியை சித்தரிக்கிறார்.
Because he was already a son in the father's house.
ஏனென்றால் ஏற்கனவே தகப்பனுடைய வீட்டிலே ஒரு குமாரனா இருந்தான்.
From there he went.
அங்கிருந்து தான் அவன் போகிறான்.
He's a backslider.
பின்வாங்கி போனவன்.
Took the father's goodness and spoiled it.
பிதாவுடைய நன்மையை அனுபவித்து அதை கெடுத்தவன்.
And when he came back, he got such a welcome.
அவன் திரும்பி வரும்பொழுது அவ்வளவு வரவேற்பு அவனுக்கு கிடைத்தது.
He put the ring on his hand.
அவனுடைய விரலிலே மோதிரத்தை போடுகிறார்.
That is a picture of the anointing of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது.
I'll tell you my testimony.
என் சாட்சியை சொல்கிறேன்.
You know when God anointed me with the Holy Spirit?
என்னை தேவன் எப்பொழுது பரிசுத்த ஆவியினால் நிறைத்தார் என்று தெரியுமா?
Not when I was in some holy height.
நான் பரிசுத்தத்தின் உச்ச கட்டத்தில் இருக்கும்பொழுது அல்ல.
But when I was in the depths of defeat.
ஆனால் தோல்வி என்ற அந்த குழியிலே கிடக்கும்பொழுது.
He should have sent me to hell.
என்னை நரகத்துக்கு தான் அவர் அனுப்பி இருக்க வேண்டும்.
Instead of sending me to hell.
என்னை நரகத்துக்கு அனுப்புவதற்கு பதிலாக
he came to me.
அவர் என்னிடம் வந்தார்.
And put the ring on my finger.
அவர் என்னுடைய விரலிலே மோதிரத்தை போட்டார்.
Filled me with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரை நிரப்பினார்.
And said to me like he said to Peter.
பேதுருவிடத்திலே சொன்னது போல இடத்திலேயும் சொன்னார்.
Feed my sheep.
என் ஆடுகளை மேய்ப்பாயாக.
I didn't deserve that.
எனக்கு அது தகுதியானது அல்ல.
Peter didn't deserve that.
பேதுருக்கும் அது தகுதியான வேலை அல்ல.
There are 100,000 believers in India who deserve this ministry more than me.
100,000 விசுவாசிகள் இந்திய தேசத்திலே உண்டு. என்னை காட்டிலும் ஒரு தகுதி வாய்ந்தவர்கள்.
Definitely I know it. You may not know it. I know it.
உங்களுக்கு அது தெரியாது, எனக்கு அது தெரியும்.
But he picked me.
அவர் என்னை எடுத்துக்கொண்டார்.
That is God.
அதுதான் தேவன்.
That is why when I stand in eternity I cannot glory that oh I'm such a good man, that's why God chose me.
ஆகவே தான் நித்தியத்திலே போய் நிற்கும் பொழுது நான் நல்ல மனிதனா இருந்தபடியால் தேவன் என்னை தேர்ந்தெடுத்தார் என்று நான் மென்மை பாராட்ட முடியாது.
My brothers and sisters,
நரமேன சகோதர சகோதரிகளே,
it's because of your pride that God cannot use you.
பெருமை நிமித்தமாக தான் தேவனை பயன்படுத்த முடியவில்லை.
God wants to humble us.
தேவன் நம்மை தாழ்த்த விரும்புகிறார்.
To bring us down.
நம்மை கீழே கொண்டு வர விரும்புகிறார்.
Sometimes he has to allow failure and sin to humble us.
சில சமயத்திலே நம்மை தாழ்த்தும்படிக்கு அவர் வீழ்ச்சிகளையும் பாவங்களையும் அனுமதிக்கிறார்.
When you reach the bottom,
நாம் கீழே போய் அடையும் பொழுது
Jesus says I'm praying for you that you don't lose your faith.
நீ விசுவாசத்தின் எழுந்து உட்கார்ந்திருக்கும்படியாக உனக்காக ஜெபிக்கிறேன்.
I will fill you with the Holy Spirit when you're at the bottom of the valley.
நீ அந்த பள்ளத்தாக்கின் அடியிலே கிடக்கும் பொழுது நான் உன்னை பரிசுத்த ஆவியால் நிரப்புவேன்.
See, some of you are waiting to be more holy before you're filled with the Holy Spirit.
உங்களிலே ஒரு சிலர் பரிசுத்த அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாக இன்னும் கொஞ்சம் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று காத்துக்கொண்டிருக்கிறீர்கள்.
If I had waited for that I would never have been filled with the Holy Spirit.
நான் அப்படி காத்துக்கொண்டிருந்திருப்பேன் ஆனால் நான் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருந்திருக்கவே மாட்டேன்.
In the Acts of the Apostles.
அப்போஸ்தலர்களிலே வாசிக்கிறோம்.
People were filled with the Holy Spirit very first day
முதல் நாளிலேயே அவர்கள் மனதிலும் முதல் நாளிலே அபிஷேகம் பெற்றார்கள்.
What were they?
அவர்கள் எப்படி இருந்தார்?
They were absolutely rotten sinners.
ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே.
Just a rotten old sinner.
ஆண்டவரே நான் கெட்டு போன பாவி ஆண்டவரே.
Lord fill me with the Holy Spirit.
ஆண்டவரே அபிஷேகத்தினால் நிரப்பும்.
God does it.
தேவன் அதை செய்கிறார்.
Come to God as a sinner.
பாவியாக தேவனிடத்தில் வாருங்கள்.
God loves you.
தேவன் உங்களை நேசிக்கிறார்.
Don't lose faith.
நீங்கள் உங்கள் விசுவாசத்தை இழந்து போக வேண்டாம்.
Don't live in your sin.
உங்கள் பாவத்திலே வாழ வேண்டாம்.
Peter didn't go and deny the Lord after that.
அதற்கு பிறகு பேதுரு போய் இயேசுவை மறுதலிக்கவில்லை.
That's because he was filled with the Holy Spirit.
ஏனென்றால் அவன் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டவனாய் இருந்தான்.
God knows we are weak.
நாம் பலவீனமானவர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார்.
We cannot live this life.
இந்த வாழ்க்கையை நம்மாலே வாழ முடியாது என்று அறிந்திருக்கிறார்.
That's why he wants to fill you with the Holy Spirit.
ஆகவே தான் உங்களை பரிசுத்தாவினால் நிரப்ப விரும்புகிறார்.
Young people.
வாலிபர்களே.
God wants to fill you with the Holy Spirit.
தேவனுடைய அபிஷேகத்தினால் நிரப்ப விரும்புகிறார்.
That's why I'm not ashamed of this gospel.
ஆகவே தான் அந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன்.
The gospel has a message for sinners.
சுவிசேஷம் பாவிகளுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறது.
And for backsliders.
பின்மாற்றக்காரர்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறது.
If we come back to him.
நாம் அவரிடத்தை திரும்பி வருவோம்.
Will you come back to him?
நீங்கள் திரும்பி அவரிடத்தை வருவீர்களா?
Will you say Lord I trust you.
ஆண்டவரே உம்மை நான் நம்புகிறேன்.
Lord I'm never going to be discouraged again in my life.
இனிமேல் ஒரு நாள் கூட ஆண்டவரின் வாழ்க்கையில் அதிரியப்பட்டு சோர்வடைய மாட்டேன்.
I'm going to go away knowing that you love me.
நீர் என்னை நேசிக்கிறீர் என்ற உணர்வோடு கூட நான் இங்கிருந்து போக போகிறேன்.
I fall and you love me.
நான் வீழ்ச்சி அடைந்தாலும் கூட நீர் என்னை நேசிக்கிறீர். நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer.
எல்லாரும் நம்முடைய தலைகளை வணங்குவோம் ஜெபத்திலே.
God has brought you to this conference to encourage you.
உங்களை உற்சாகப்படுத்த முடியாய் தேவன் இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்.
Nobody should go away from this conference discouraged.
இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்திலிருந்து யாருமே சோர்வடைந்து போக கூடாது.
You must never be discouraged for the rest of your life.
உங்கள் வாழ்க்கை முழுதுமாய் மீதியுள்ள நாட்களில் ஒரு நாள் கூட அதிரியப்பட்டு சோர்ந்து போக கூடாது.
God loves you.
தேவன் உங்களை நேசிக்கிறார்.
He's got a plan for your life.
உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
He say Lord I come to you.
ஆண்டவரே உம்மிடத்தில் வருகிறேன்.
From today I'll never blame anybody in the world.
இன்றிலிருந்து ஆண்டவரே உலகத்திலே ஒருவரையும் நான் பழி சுமத்த மாட்டேன்.
I'll never again blame my husband or my wife.
என்னுடைய கணவனையோ என்னுடைய மனைவியோ குற்றம் சாட்ட மாட்டேன்.
I will not blame the neighbors or my children or my parents or anybody.
என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களையோ என்னுடைய பிள்ளைகளையோ என்னுடைய பெற்றோரே யாரையுமே நான் குறை சொல்ல மாட்டேன்.
I have learned from the thief this morning.
இந்த காலை வேளையிலே ஆண்டவரே அந்த கள்ளனிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன்.
Lord, the fault is with me.
ஆண்டவரே குறை என்னிடத்திலே தான் இருக்கிறது.
I am the chief of sinners.
நான் தான் பாவிகளிலே பிரதான பாவி.
Forgive me.
என்னை மன்னியும் ஆண்டவரே.
I have let you down.
ஆண்டவரே பலமுறை ஆண்டவரே நான் உமக்கு துக்கத்தை
கொடுத்திருக்கிறேன்.
ஆண்டவரே உம்மை கனவீனப்படுத்தி விட்டேன்.
Thank you for dying for a sinner like me.
என்னைப் போல ஒரு பாவிக்காக மரித்தபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை சுத்திகரியும்.
Thank you for this gospel.
இந்த சுவிசேஷத்துக்காக நன்றி ஆண்டவரே.
I'm not ashamed of this gospel.
நான் இந்த சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன்.
I'm going to tell others about it.
மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை பற்றி சொல்லுவேன் ஆண்டவரே.
I pray heavenly father you will encourage every single person here.
பரலோக பிதாவே இங்க இருக்கிற ஒவ்வொரு தனி நபரையும் உற்சாகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன்.
And lead them forth into a life of victory.
வெற்றியின் வாழ்க்கைக்குள்ள அவர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன்.
A life of blessing to other people.
மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்குள்ள நடத்தும் ஆண்டவரே.
பிரேயன் ஜீ.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.